கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுக்கு, சர்வ வல்லமையுள்ள பரலோக பிதாவாம் தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் அனைவரோடும் கூட உண்டாயிருப்பதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உன்னதமான தேவன் அவரது மிகுந்த இரக்கத்தினாலே வேதமானவர்களின் இந்த 34வது 2 நாள் ஆவிக்குரிய மாநாட்டை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக ஏற்படுத்தி தந்து, இந்த 1வது நாளிலே பகல் வேளையிலே தேவனுடைய சத்திய வார்த்தைகளையும் அருமையான குழு கலந்தாய்வையும் நாம் கேட்டதற்கு பின்னதாக, மதிய உணவுக்கு பின்னதாக நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கென்று அமர்ந்திருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு சேலஞ்சான டைமாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம மிகுந்து ஜாக்கிரதையோடு நம்ம கவனம் கொடுப்போம். கண்டிப்பாக ஒரு காரியம் புரிகிறது என்ன அப்படின்னா, முன்னாடி காட்டினதான வீடியோ நமக்குள்ள ஒரு பெரிய விழிப்பை கொண்டு வந்திருப்போம் அப்படின்றதுல ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. அதை கொண்டு சகோதர சகோதரிகள் மத்தியிலே அந்த விழிப்பின் உணர்வோடு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு அடியேன் கடந்து செல்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் தியானிக்கிற தலைப்பு, யார் நிலை நிற்கக்கூடும் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். யார் நிலை நிற்கக்கூடும்? இதற்கான ஆதாரவசனம் நாம் வாசித்து போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7:17. வெளிப்படுத்தின விசேஷம் 7:17.
அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள்.
ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை ஆதார வசனங்களாக கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை அப்படின்னு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பாடத்தினுடையதான தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது எனக்கூடியதை நாம் கவனிப்போமானால், 2 பேதுரு 1:12-15
இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும், நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும், உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏது உண்டாயிருக்கும் படி பிரயத்தனம் பண்ணுவேன்.
ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிட்டதான அவரது நிருபத்திலே இங்கே குறிப்பிடுகிறதான காரியங்களை நம்ம கவனிக்கிறோம். அடுத்த ஸ்லைட் போனீங்கன்னா தெரியும். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்திருந்தும், நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் என்று ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது அறிந்திருக்கிறதான சத்தியம், இந்த பிரசன்ட் ட்ரூத் என்று என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. அதாவது வேதாகமும் வெளிப்பட ஆரம்பித்து கொண்டிருந்ததான காலத்திலே, அப்போஸ்தலருடைய காலத்திலே, சபை கட்டமைப்புக்குள் வந்து கொண்டிருக்கக்கூடியதான காலத்திலே, இன்னும் சொல்லணும் அப்படின்னா புதிய சத்தியங்கள் வெளிப்பட்டு கொண்டிருந்ததான அந்த காலத்திலே, அப்போஸ்தலர்கள் மூலமாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்ததான அந்த சத்தியங்களிலே சபையானது நல்ல நிலைத்தன்மையோடு கூட இருக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் கொடுத்ததான அந்த அடிப்படையிலே அவர்கள் நிலை கொண்டிருக்கும்படிக்கு சொல்றாரு. நான் சென்று போகக்கூடியதான சூழ்நிலை வந்தாச்சு. அதாவது அவருடைய பூமிக்குரியதான ஓட்டத்தை நிறைவு செய்யக்கூடியதான காலம் வந்த பொழுது அவர் குறிப்பிடுகிறாரு, எனக்கு கொஞ்சம் கவலை இருக்குது, இந்த சத்தியத்துல எப்படியாவது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நிக்கணும் அப்படின்றதுனால, நான் புதிய சத்தியங்களை எடுத்து வைப்பதற்கு முன்னதாக ஏற்கனவே நீங்க பெற்றிருக்கக்கூடியதான சத்தியத்துல நிலைத்திருக்கும்படிக்கும் அதை மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்று இந்த வாக்கியங்களை அவர் எழுதுகிறத நம்ம கவனிக்க முடிகிறது என்று சகோதர சகோதரிகளே, இன் தி பிரசன்ட் ட்ரூத். சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி நம்ம இந்த காலத்துல இருக்கக்கூடியதான நமக்கு, ஏழாம் காலகட்டத்தில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதான நமக்கு இன்று நம்ம கவனிப்போமானால், அப்போஸ்தலர்கள் மூலமாய், பரிசுத்தவான்கள் மூலமாய், அதாவது அந்தந்த காலகட்ட தூதர்கள் மூலமாய், நமது காலகட்டத்தின் தூதர்கள் மூலம் தூதன் மூலமாகவும் ஏற்றகால சத்தியங்கள் எனக்கூடியது வெளிப்படுத்தப்பட்டு, இன்று நாம் தேவனுடையதான சபையில ஆவிக்குரிய உணவாக அது சேர்த்து சேமித்து வைக்கப்பட்டிருக்குது. அதை கொண்டு நாம போஷிக்கப்பட்டு தேவனுடையதான அந்த சகோதரத்துவ ஐக்கியத்திலும் சத்தியத்திலும் நாம் மகிமையடையத்தக்கதாக அந்த ஸ்தானத்தை பெறும்படியாகவும் இது மிகவும் பயனுள்ளதாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத நாம் கவனிக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த தற்கால சத்தியத்தில நாம் நிலை கொண்டிருப்பது என்பது என்ன எனக்கூடியது பாடத்தினுடைய தன்மையாக தொடர்ந்து நாம் கவனிக்க இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. அப்ப இந்த பிரசன்ட் ட்ரூத் எனக்கூடியது நமக்கு எதை விளக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா, பாருங்க, நாம பெற்றிருக்கக்கூடியதான இந்த தற்கால சத்தியம், இந்த பிரசன்ட் ட்ரூத், அது தேவனுடைய வார்த்தைகளில் உள்ள மிக தெளிவான விளக்கங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. தேவனுடைய தெய்வீக திட்டம் என்ன என்பதை மிக தெளிவாக கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனுடைய சிறப்பு இயல்புகள் என்ன என்பதை நமக்கு தெளிவாக விளக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நாம் எதை பின்பற்றுகிறோம், எதை பின்பற்ற வேண்டும் என்பதை அது நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அன்பு சகோதர சகோதரிகளே. இதுவே ஏழாம் காலகட்டத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான பிரசன்ட் ட்ரூத்தாக இருக்கும். அப்போ இதிலே நம்மை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டியது மிக அவசியமுள்ள காரியமாக இருக்குது. அப்ப இதை எப்படி நம்ம நிலைநிறுத்திக் கொள்ளுகிறோம், இதுல என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத சற்று கவனிக்கக்கூடியது இந்த பாடத்தினுடைய தன்மையா இருக்குது அன்பு சகோதர சகோதரிகளே. சோ தொடர்ந்து சில குறுந்தலைப்புகளின் வழியாக நம்ம பாடங்களுக்குள்ளாக அடுத்தபடியாக கடந்து செல்கிறோம். நாம கவனிக்கிறோம், நாம் நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடியதான அந்த தற்கால சத்தியம் என்பது எது, நாம் நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடிய தற்கால சத்தியம் என்பது எது என்று நம்ம பார்க்கிறோமானால், அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தெய்வீக திட்டம். தேவனுடைய தெய்வீக திட்டம் இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தற்கால சத்தியமாக இருக்கு. இந்த தேவனுடைய தெய்வீக திட்டமாகிய தற்கால சத்தியம் நமக்கு எவைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நம்ம என்ன சொல்லுவோம், ஆறு வால்யூம்ல நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, அது தொகுத்து தேவனுடைய தெய்வீக திட்டமாக நமக்கு இன்னும் சொல்ல போனோம்னா வேதாகமத்தினுடைய சுருக்கம் அல்லது வேதாகமத்தினுடைய பரிசாக நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகள். அப்ப இந்த தேவனுடைய தெய்வீக திட்டம் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருந்த கொடுக்கக்கூடியதான இந்த வால்யூம்ஸ்ல நம்ம எந்த அளவுக்கு தொகுதிகளிலே நம்ம அதை கற்றறிந்து உறுதிப்படுத்தி இருக்கிறோம் என்பதை இந்த பாடத்துல ஒரு சின்ன கண்ணோட்டமாக நம்ம கவனிக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகள். ஒருவேளை இந்த தொகுதிகளை குறித்து, கட்டுரைகளை குறித்து சகோதரர் வாழ்ந்த நாட்களிலே ஒரு பரிசுத்தவான் அவரிடத்துல ஒரு கடிதம் எழுதி சில விவரங்கள் அவர்கிட்ட கேட்கிறார், அல்லது சில விவரங்களை சகோதரர் அவர்களுக்கு அவர் தெரியப்படுத்துறார். இப்படி சொல்லலாம், பாருங்க, ரீப்ரிண்ட் 16:27 மெக் எனக்கூடியதான ஒரு சகோதரர் சகோதரர் ரசல் அவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதி அனுப்புறாரு. அதுல சொல்றாரு, ஆக உங்களிடத்தில் இருந்து வரக்கூடியதான இந்த கட்டுரைகள் எல்லாமே, தொகுதிகள் எல்லாமே, அது மிகவும் உயர்வானதும் மதித்துணரத்தக்கதும் அது மிகவும் பாராட்டப்படத்தக்கதுமாக இருக்குது. இதை எப்படி பாராட்டணும் அப்படின்றது என்னால விவரிக்க முடியல அப்படி சொல்லி எழுதுறாரு. அதாவது வாளின் விளக்கங்கள் அதை படிச்சு நான் அதுல பிரமித்து இப்படிப்பட்ட விஷயங்கள் அது விளக்கப்பட்டிருக்கிறபடியினால ஆக அதை பாராட்டுவதற்கு எனக்கு முடியல, எனக்கு வார்த்தைகள் பத்தல அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. சொல்றாரு, அப்ப இது ஆவிக்குரிய வகையில மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது என்றும், ஒவ்வொரு கட்டுரைகளும் ஒவ்வொரு தொகுதிகளும் அது விலை மதிக்க முடியாததாக இருக்கிறது என்றும், அதே போல மாபெரும் பரிசுக்காக ஓடிக்கொண்டிருந்து தங்களது அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களுக்கு இது இருதயத்தின் பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர் வர்ணித்து சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. மேலும் சொல்றாரு, இந்த வார்த்தைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதனுடைய நோக்கங்கள் என்ன என்று நம்ம பார்க்கும்போது, இதை வாசிக்கக்கூடியதான வாசகர்கள் எதிராளியினுடையதான கண்ணியிலிருந்து தப்பிவிக்கப்படும்படிக்கும், அதே போல ஒரு சிறந்த மனிதனாய் ஒரு சிறந்த மனுஷியாய் காணப்பட்டு கிறிஸ்துவின் சாயலை அவர்கள் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோ அப்படியாக இன்னும் சொல்றாரு, கர்த்தருடையவர்களாய் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தீங்கு நாளிலே இது மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது, இதுதான் பாதுகாப்பாக இருக்கவும் போகிறது என்று எழுதுறார். கர்த்தருடைய ஜனங்களுக்கு இந்த தொகுதிகள் இக்காலத்திலே இந்த தீங்கு நாளிலே பாதுகாக்கப்படக்கூடியதான சொல்றாரு, இதுதான் பாதுகாக்க போகுது, அதே போல இதுதான் இனியும் பாதுகாக்க போகுது என்று அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரியவர்களே, இந்த கட்டுரைகள் தொகுதிகள் எனக்கூடியவைகள் எல்லாம் ஒரு பிரமிக்கத்தக்கதா இருக்கு என்று பாராட்டப்படுவதற்காக மாத்திரம் அல்ல, அவைகள் எல்லாம் ஆராய்ந்து அறிந்து கற்றுக்கொள்ளக்கூடியவைகளாக இருக்குது என்று அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோ இப்படியாக சகோதரர்கள் அவர்கள் மூலமாய் வெளிப்பட்டதான இந்த காலத்துக்கே உரியதான தற்கால சத்தியத்தை குறித்து அந்த சகோதரர் சகோதரர்கள் அவர்களுக்கு இந்த கடிதத்தின் மூலம் சில விவரங்களை அவர் என்ன செய்யறாருன்னா கொடுக்கிறார். மேலும் சில விஷயம் சொல்றாரு, இந்த சத்தியத்திலே நான் உறுதிப்பட்டிருக்கிறேன் என்பது எதன் வழியாக வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில வசனங்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க. நான் இந்த தொகுதிகளையும் இதில் உள்ளதான சத்திய விளக்கங்களையும் உறுதிப்படுத்தி கொள்ளுகிறபடியினாலே நான் தற்கால சத்தியத்தில் என்னை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் எனக்கூடியதை எனக்கு முத அது என்ன செய்யுது அப்படின்னா நம்பிக்கைக்கு உரியதாக்குது அப்படி சொல்றேன். எனக்கு அதை முத நம்பிக்கைக்குரியதாக்குது. காரணம், இந்த தொகுதிகளின் மேலுள்ளதான ஆராய்ச்சியினுடையதான முடிவு நான் வேதாகமத்தையும் சாட்சியாகமத்தையும் ஆராய்ந்து நிதானித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் என்பதை அது விளக்குது. என் விசுவாசம் உறுதிப்பட்ட விசுவாசம் எனக்கூடியதை அது விளக்கக்கூடியதாக இருக்கு. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்பதை அது குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை இதன் மூலம் நான் ருசி பார்க்கிறேன் எனக்கூடியதை ருசி பார்த்ததை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. மேலும் சொல்றாங்க, ஆக தேவன் தமது தெய்வீக திட்டத்தை எனக்கு வெளிப்படுத்தி இதன் மூலம் பிதாவோடும் குமாரனோடும் அவர்களோடு எனக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த இனிமையான ஒரு ஐக்கியத்தின் பங்கை எனக்கு விவரித்து அதில் நான் உறுதிப்பட்டிருக்கிறேன் என்பதை அது எனக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தற்கால சத்தியத்திலே நம்மை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த விட்னஸ் நம்மகிட்டயும் இருக்கும், இந்த விட்னஸ் நம்மகிட்டயும் இருக்கும், வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் குறித்த உறுதி நம்மகிட்ட இருக்கும், அதன் மேல நம்முடைய நிரூபணம் நம்மகிட்ட இருக்கும், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்றதான நாலேஜ் அந்த அறிவு நம்மகிட்ட இருக்கும், என் விசுவாசம் எக்காலத்திலும் அசைவுறாதது என்றதான நம்பிக்கை நம்மிடத்துல இருக்கும். சோ இப்படியாக அந்த தொகுதிகளின் மேல் உள்ளதான ஆராய்ச்சியை குறித்து அவர் விளக்குகிறத பார்க்கிறோம். அப்படின்னா இந்த தெய்வீக திட்டத்தினுடைய பல்வேறு அம்சங்கள் என்று பார்க்கும்போது அவைகளில என்னெல்லாம் காணப்படுது என்று அதை தொடர்ந்து அதுல கவனிக்கும் போது சொல்றாங்க. சொல்லப்போனோம்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல என்னெல்லாம் பார்க்கிறோம், நம்ம டிவைன் சார்ட்ல என்னெல்லாம் இருக்கு, உலகங்கள், அப்புறம் யுகங்கள், அப்புறம் தீமையின் அனுமதி, அடுத்து நம்ம பார்க்கிறோம் மீட்கும் பொருள் என்றால் என்ன, திரும்ப கொடுத்தல் என்றால் என்ன, அதே போல தேவனுடைய ராஜ்யம், அதுல மனித பாகம் என்ன, தெய்வீக பாகம் என்ன, இரண்டாம் மரணம், மகா உபத்திரவம், காலங்கள், வேலைகள், காலக்கணக்கீடு, அறுவடை பணி, இன்னும் சொல்லணும்னா இவைகள் அனைத்தையும் தேவன் மிகுந்த ஞானத்தோடு கூட செயல்படுத்தி ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடியதான அந்த நியாயமான முடிவுகள் இவைகளை எல்லாம் அது நமக்கு என்ன செய்தது அப்படின்னா விளக்கி கொடுக்குது. அன்புக்குரியவர்களே, இதுல நம்ம எந்த அளவுக்கு உறுதிப்பட்டிருக்கிறோமோ, இந்த தற்கால சத்தியத்தின் மீதான ஆராய்ச்சியில நம்ம எந்த அளவுக்கு நம்மளை உறுதிப்படுத்தி இருக்கிறோமோ இவர்கள் மட்டுமே நிலை நிற்க முடியும். அன்பு சகோதர சகோதரி, இந்த கடைசி காலத்தினுடையதான இன்னும் சொல்லணும்னா ஒரு நிறைவு காலத்துக்குள்ள வந்திருக்கிறதான நாம் நிலை நிற்க முடியும் என்றால் இந்த தற்கால சத்தியத்தின் மீது நாம் எந்த அளவுக்கு நம்மை உறுதிப்படுத்தி இருக்கிறோமோ அதை கொண்டு மட்டுமே நாம் நிலை நிற்க முடியும் எனக்கூடியதை இந்த பாடங்கள் வழியாக நாம் தொடர்ந்து கவனிக்கிறோம். மற்றொரு தலைப்புக்குள்ளாக கடந்து போறோம். தற்கால யுகத்தின் தனித்தன்மை வாய்ந்த ஏற்பாடு. தற்கால யுகத்தின் தனித்தன்மை வாய்ந்த ஏற்பாடு என்று பார்க்கும்போது, அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு விசேஷித்த ஏற்பாட்டை தேவன் சுவிசேஷ யுகத்திலே அவர் செய்திருக்க, அந்த விசேஷித்த ஏற்பாட்டினுடையதான அழைப்புக்குள்ளாக தான் நீங்களும் நம்மளும் வந்திருக்கணும். அப்ப பாருங்க, திருச்சபை ஒரு விசேஷித்த அழைப்புக்குள்ளாக வரவழைக்கப்பட்டதான வகுப்பாராக இருக்கிறோம். தற்காலத்திலே தேவனிடத்திலே தன்னை முழுமையாய் அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் விசுவாசத்தின் மூலம் நீதிமான்களாக்கப்பட்டு பிதாவாகிய தேவனோடு கூட உடனடியாக தொடர்பு கொள்ளக்கூடியதான அந்த ஐக்கியம் இன்றைக்கு நமக்கு வழங்கப்பட்டதாக இருக்குது. அன்புக்குரியவர்களே, மிகப்பெரிய சலாகியம் பிதாவாகிய தேவனோடு உடனடியாக தொடர்பு கொள்ளக்கூடியதான இந்த வாய்ப்பு தற்காலத்தில் சபைக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டதாக இருக்குது. இன்றைக்கு நம்முடைய தேவைகளை தேவனிடத்துல வைக்கும் போது அவர் அதற்கு பதில் சொல்லக்கூடியவராகவும் கற்றுக் கொடுக்கக்கூடியவராகவும் நமக்கு அருகிலே தேவனை பெற்றிருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, சோ இப்படி இருக்க இதை குறித்து மேலும் சொல்றாங்க, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு சுதந்திரராக, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக ஆவதற்காக தேவன் ஆவலோடு கூட என்ன செய்யறார் அப்படின்னா, இந்த அழைப்பை நமக்கு முன்பாக வைக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அழைப்பை நமக்கு முன்பாக வைக்கும் போது யார் ஆவலோடு கூட இந்த அழைப்புக்குள்ளா வர்றாங்களோ அவங்களுக்கு எதை விளக்கி காட்டுகிறார் என்றால், தமது தெய்வீக திட்டத்தை அவருங்க என்ன செய்யறாருனா அவர் விளக்கி காட்டக்கூடியவராக இருக்கிறார். சோ இப்படியாக அப்ப இந்த வேதாகமத்துல மதிக்க முடியாத முத்தாக இருக்கக்கூடியதான, வேதாகமத்தின் பரிசாக இருக்கக்கூடியதான தேவனுடைய மகத்தான இந்த தெய்வீக திட்டத்தை அறிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடியதான வாய்ப்பு, தேவனுக்கு அருகாமையிலிருந்து அவர் கற்றுக் கொடுக்க நாம் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியதான இந்த வாய்ப்பு நமக்கு மட்டுமே இக்காலத்தில் வழங்கப்பட்டிருக்கிறதான சுலாக்கியமாக இருக்குது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப தேவன் இப்படி மகத்தான தெய்வீக திட்டத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து இதில் உள்ளதான நுண்ணிய விளக்கங்களை நம்ம புரிந்து கொள்ளும் போது தேவனுடையதான பிரமிக்கத்தக்க அந்த குணாதிசயங்களை இதன் மூலமாக நம்மளால என்ன செய்ய முடியுதுன்னா புரிஞ்சு கொள்ள முடியுது. தேவனுடைய குணாதிசயங்களை நம்ம புரிஞ்சு கொள்ளப்படும் பொழுதுதான் நம்முடைய குணாதிசயங்கள் என்பது அது தேவசாயலுக்கு என்று என்ன செய்ததுன்னா வளரக்கூடியதாக இருக்குது. அப்ப அன்புக்குரியவர்களே, பிதாவோடு குமாரனோடு நம் உடன் சுதந்திரர்களாகும்படிக்கு ஆக இந்த உன்னத குணம் வேணும் அப்படின்னா, அப்ப தேவனுடைய தெய்வீக திட்டத்திற்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியம் கொடுத்து ஆராய்ந்து அறிந்து கொள்கிறோமோ இதை கொண்டு மட்டுமே நாம் இந்த தரநிலைக்கு வளர முடியும். அப்ப இந்த தரநிலைக்கு வளர முடியாதபடிக்கு இக்காலத்துல ஒரு பெரிய வஞ்சனை காணப்படுது. அந்த வஞ்சனை என்ன என்று நம்ம பார்த்தோமானால், இது 6th volume பேஜ் நம்பர் 247 தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கிறத வாசிக்க கேட்போம்.
பூலோகத்தில் உள்ள எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும் படியாக தன்னையே தியாகம் செய்து தன்னைத்தான் வெறுப்பது போன்ற பிதாவின் வழிகளை காட்டிலும் மேலான வழிகள் உண்டு என்று ஆண்டவரை இணங்க செய்ய முயற்சித்தது போல, இந்த சுவிசேஷ யுகத்திலும் அவன் பிதாவனுடைய திட்டங்களுக்கும் வழிமுறைகளுக்கும் உண்மையாக பிரதிஷ்டை செய்து கொண்ட ஆண்டவருடைய சகோதரர்கள் அதிக கவனம் செலுத்தக்கூடாது என்று அவனுடைய திட்டத்திற்கு அவர்கள் இசையும்படி முயற்சித்துக் கொண்டிருக்கிறான்.
ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்றத உங்களால பார்த்தா புரிஞ்சு கொள்ள முடியும். சோ இப்பிரபஞ்சத்தின் அதிபதி சாத்தானுடைய வஞ்சனைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, சொல்றாரு பூலோகத்தில் உள்ள எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய அருமை இரட்சகர் அவர் அந்த பாடு உபத்திரவங்களின் வழியாக அவரது பலியை அவர் நிறைவேற்றியாக வேண்டியிருந்தது. இப்ப அந்த வழி வழியாக அவர் செல்லக்கூடாதபடிக்கு சாத்தான் அவரது வழியை தனது வழியை ஆண்டவருக்கு முன்னாடி வச்சு வேறொரு மாற்று வழி உண்டு, அந்த வழிக்கு நீங்க கீழ்ப்படியும் போது நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆக நீங்க நினைக்கிறத போல சில விஷயங்களை நடத்தி கொள்ளலாம் என்று அவன் தனது திட்டத்துக்கு அவரை வணைய செய்ததை நம்ம பார்க்கணும், அல்லது வணிவதற்கு முயற்சி செய்ததை நம்ம பார்க்கணும். ஆண்டவர் தமது வார்த்தைகளை கொண்டு ஒரு ஜெயம் எடுத்தார். அதே போல் அன்புக்குரியவர்களே, இன்று காணப்படக்கூடியதான இந்த சுவிசேஷ யுகத்தில் உள்ளதான நமக்கு, தேவனிடத்துல தன்னை முழுமையாய் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறதான நமக்கு மற்றொரு வஞ்சனை காணப்படுது. என்ன அப்படின்னா, எப்படி ஆண்டவர்கிட்ட போய் ஒரு வஞ்சனையை காட்டி அவரை திருப்பணும் என்று முயற்சித்ததா போல, பிதாவாகிய தேவனுடைய திட்டங்கள் அறிஞ்சு கொள்ள முடியாதபடிக்கு, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாதபடிக்கு, ஆண்டவருடைய சகோதரர்கள் அதிக கவனம் செலுத்தக்கூடாது என்று தனது திட்டத்துக்கு அவன் இசையும்படி முயற்சித்துக் கொண்டிருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். இவைகள் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், அன்பு சகோதர சகோதரிகளே, நம் இவைகளை தான் நம்ம என்ன செய்யறோம்னா முன் வைக்கிறோம். பாருங்க, 53 கிளாஸ்கள் கேட்டு என்ன செய்திருப்போம் அப்படின்னா, உடன்படிக்கை செய்து நம்ம தேவனிடத்துல வந்திருக்கோம். நல்லது, அது ஒரு அடிப்படையான முயற்சி, நல்ல முயற்சி. ஆக அதனுடைய ஒவ்வொரு அம்சங்களும் ரொம்ப சிறப்பான அம்சங்கள், பாராட்டப்படத்தக்கவை. ஆனா அதோட எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்ல. நம்முடைய கீழ்ப்படிதலினுடைய துவக்கம் அங்கதான் ஆரம்பிக்குது. அப்படின்றப்போ அதை தொடர்ந்து உள்ளதான, அல்லது அது எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ, அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு மேலாய் விவரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறதான வால்யூம் ஸ்டடி, அந்த 6 வால்யூம்கள் மேல் இருக்கக்கூடியதான ஆய்வு என்பது இன்றைக்கு நமக்கு மத்தியில எவ்வளவு காணப்படும், இன்னைக்கு எவ்வளவு அதற்கு மேல முக்கியத்துவம் கொடுத்து ஆராய்கிறோம் என்றால், நம்ம தான் தனிப்பட்ட விதத்தில் அதற்கு பதில் சொல்லணும். நாம தான் பதில் சொல்லணும். நான் ஆராய்கிறேனா இல்லையா என்பது எனக்கு தான் தெரியும். நாம் குழுவாக சபையாக ஆராய்கிறோமா இல்லையான்றது நமக்கு தான் தெரியும். அதுக்கு மேலேயும் எவ்வளவு கவனத்தோடு ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தான் தெரியும். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்க, தேவனுடைய தெய்வீக திட்டம் என்பது 53 வகுப்போடு அது என்ன செய்யலன்னா முடிவடையல. அதனுடைய நுண்ணிய விளக்கங்கள் நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா மட்டும்தான் தேவனுடையதான இந்த சிறப்பியல்பு என்ன என்றும், அவரது குணாதிசயங்கள் என்ன என்றும், அந்த குணாதிசயங்களை நாம் வளர்த்து கொள்ள முடியும் என்றும், அதன் மூலமாய் நம்மை வளர்த்து கொள்ள முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் அதன் மேல நம்ம எவ்வளவு பேர் எவ்வளவு அக்கறை காட்டுறோம் அப்படின்றது நமக்கு தான் தெரியும். இப்ப பாருங்க, இப்படியாக காணப்பட, ஒரு வஞ்சனை என்பது காணப்பட, இங்க தேவன் ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறார். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நேர்மையான உள்ளத்தை மட்டுமே எதிர்பார்க்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். ஆக நேர்மையான உள்ளம், விருப்பமுள்ள மனம், இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, வாசிக்க கேட்போம் அப்போஸ்தலர் 13:48.
புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள்.
பாருங்க அன்பானவர்களே, பாருங்க, அவர்கள் கேட்க பாத்திரவான்களாக இருப்பதை கருத்தில் கொண்டு அவங்க அதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்று எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். சோ, தேவ செய்தியை கேட்க மனதா இருந்தவர்கள் அதை கேட்கிறபடியினாலே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்று எழுதப்படுகிறத பார்க்கிறோம். அப்படின்னா, இப்ப பிதாவாகிய தேவன் தமது செய்தியை கேட்க நம்மை அழைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்கள், தமது செய்தியை இந்த தற்கால சத்தியம் எனக்கூடியதான தொகுதிகள் மேல் அவர் வச்சு என்ன செய்திருக்கிறார், நமக்கு இந்த ஏற்றகால வெளிச்சமாக வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்படின்னா, இதை கேட்கிறதற்கு நம்ம மகிழ்ச்சியுள்ளவர்களாக இருக்கிறோமா? இதனுடைய நுண் விளக்கங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்கு நாம விருப்பமுள்ளவர்களாக காணப்படுகிறோமா? அன்பு சகோதர சகோதரிகளே, நாம தான் அதை கேட்டுக்கொள்ளணும். அப்ப இன்றைக்கு தேவன் தமது குரலை இந்த வழிவிலே நம்மோடு கூட அவர் பேச, அவர் குரலை கேட்கக்கூடியது எவ்வளவு கௌரவமான காரியம். நிஜமாகவே இது மிகப்பெரிய கௌரவமான விஷயம். தேவன் தமது குரலையோடு, தமது குரலை கொண்டு நம்மோடு கூட பேசக்கூடியதான காரியம். அப்ப அந்த கௌரவத்தை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? தேவனுடையதான மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நம்ம இடத்துல என்ன அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னா, பாருங்க, நேர்மையா இருக்கிறீங்களா? உடைய அர்ப்பணிப்பு இப்படி என்றால், அந்த அர்ப்பணிப்புக்கு ஏற்ற நேர்மை காணப்படுகிறதா? தேவனுடைய தெய்வீக திட்டம் அறிந்து கொள்ளுகிறேன் என்றும், இந்த திட்டத்துக்குள் என்னை உட்படுத்திக் கொள்ளுகிறேன் என்றும் அர்ப்பணம் செய்திருக்கிறோம் என்றால், அந்த நேர்மை நம்ம இடத்துல தொடர்ந்து காணப்படுதா? இது தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடையதான வடிவமைக்கப்பட்ட செய்தி யாருக்கு மட்டும் இந்த காலத்துல வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நேர்மையான உள்ளத்துக்கும் விருப்பமுள்ள மனதுக்கும் மட்டுமே வந்து சேரும். விருப்பமற்ற மனதுக்கும் நேர்மையற்ற உள்ளத்துக்கும் அவரது செய்தி வடிவமைக்கப்படவில்லை. அன்பு சகோதர சகோதரிகள், இந்த தற்கால சத்தியத்தினுடையதான ஒவ்வொரு நுண்ணிய விளக்கங்களையும் நேர்மையான உள்ளம் உள்ளவர்கள் புரிந்து கொள்வாங்க. அவர்கள் மட்டுமே நிலை நிற்க முடியும். அன்பு சகோதர சகோதரிகள், சோ அந்த நேர்மையான உள்ளத்தோடு கூட எனது அர்ப்பணிப்புக்கு ஏற்றபடியாக நான் தேவனுடைய நுண்ணிய விளக்கங்களை எல்லாமே ஆராய்ந்து அறிந்து கொண்டு இந்த அழைப்பில் என்னை நான் உறுதிப்படுத்திக் கொள்கிறேனா என்பது தனிப்பட்ட நம்மிடத்தில் உள்ளதான கேள்வி. அன்பானவர்களே, இதை குறித்து மேலும் சகோதரர் சொல்லும் போது ஒரு ரீப்ரிண்ட் 55:95, ரீப்ரிண்ட் 58:56, இந்த ரீப்ரிண்ட்கள்ல சில விளக்கம் கொடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, கம்பி இல்லா தந்தி செய்தி மாபெரும் சத்தியத்துக்கு எடுத்துக்காட்டு என்று சொல்றாங்க. கம்பி இல்லா தந்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தந்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, இப்படி சொல்லுவோம், வயர்லெஸ் டெலகிராபி. சரி, தெரியாது. டெலகிராம் தெரியும், எல்லாரும் கிட்டத்தட்ட தலையாட்டுறீங்க, தெரியுது. டெலகிராம் எதை சொல்லலாம்? நம்ம டெலகிராம்னா என்ன சொல்லுவோம்? நம்ம கையில உள்ளதான ஒரு அப்ளிகேஷன் சொல்லுவோம், ஒரு மென்பொருள். அது கிடையாது, அது இல்லை. அந்த டெலகிராம பத்தி சவரவ சொல்லல, அவர் சொல்றதான வயர்லெஸ் டெலகிராபி என்பது எங்க அப்படின்னா, சகோதரர்கள் அவர்கள் வாழ்ந்ததான காலத்துல தகவல் தொடர்புக்கு வேற சாதனங்கள் என்பது அங்க என்ன செய்யலன்னா இல்லை. நமக்கு தெரியும், அவங்க புறாவின் மூலம் அனுப்பின காரியம், அப்புறம் ஆட்களை விட்டு செய்திகளை சொல்ல அனுப்பின காரியம். பாருங்க, எமர்ஜென்சி என்றால் எப்படி அனுப்புவாங்க? எப்படி இந்த விஷயத்தை அங்க தெரியப்படுத்துவாங்க? ஒருவேளை ஒரு ஒரு வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா, இந்த செய்திய சம்பந்தப்பட்ட நெருங்கிய உறவினர் வெளியூர்ல இருக்கிறார்னா எப்படி தெரியப்படுத்துவாங்க? ஒரு யுத்தம் சூழ்ந்து வந்துருச்சு, அதனுடைய செய்தியை எப்படி அவங்க தெரிவிப்பாங்க? ஆள் விட்டு அனுப்பி அவர் போய் சொல்லி அவங்க ஆயத்தமாயி. அப்ப அன்புக்குரியவர்களே, ஆனா வேற வழி இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இப்படி போய்கொண்டதான சூழ்நிலைகளுக்கு மத்தியில தான் ஒரு இயந்திரம் கண்டுபிடிச்சாங்க, டெலகிராம். டெலகிராம் மிஷின், இது என்ன அப்படின்னா, ஆக இங்கிருந்து அனுப்பக்கூடியதான சில ஓசைகள் மூலமாக நம்ம சொல்ல வேண்டியதான விஷயங்களை காற்று அலைவரிசைகள் மூலமாக அது எங்க போய் சேரும் அப்படின்னா, இன்னொரு டெலகிராம் ஆபீஸ்க்கு போய் சேரும், தந்தி நிலையத்துக்கு போய் சேரும். அதை வாங்கி அவங்க என்ன செய்வாங்கன்னா, சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு விஷயத்தை தெரியப்படுத்துவாங்க. ஒரு நாட்களிலே ஒரு வீட்டுக்கு டெலகிராம் வருது அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் பதறிடும். யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க மேக்சிமம், இல்லை யாரோ இறக்க போறாங்க அப்படின்னு. இல்ல கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வேர்டு அடிச்சிருக்கு, என்ன அடிச்சிருக்கிறாங்க, பெர்லின் அர்ஜென்ட். இவ்வளவுதான் அதுல அடிப்பாங்க, சுருக்கமான வார்த்தை. இதுக்கே காசாகும், அந்த நாட்கள்ல 50 ரூபாய் ஆகும் அப்படின்னா ஒரு பெரிய காசாக இருக்கும். பெர்லின் அர்ஜென்ட், அவ்வளவுதான் விஷயம். அதுல மேல கொடுக்கக்கூடியதான அந்த கோடு, இதுதான் அதுல போய் சேரக்கூடியதான அந்த எழுத்துக்கள். பண்புக்குரியவர்களே, இது மாபெரும் சத்தியத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி சகோதரர் சொல்லுகிறத பார்க்கிறோம். முழு உலகத்தையும் பின்னாளில் ஆசிர்வதிக்கும் ஒரு விசேஷித்த நோக்கத்திற்காக பயன்படுத்த ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் எனக்கு தேவை என்று தேவன் என்ன செய்யறார்னா, ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறார். அந்த எதிர்பார்ப்பின்படியாக ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்புக்கு யார் செவிசாய்க்கிறார்களோ அவர்கள், அன்புக்குரியவர்களே, சொல்றாரு தமது ஜனமாக பார்க்கிறாரு. இன்னும் சொல்லணும்னா, தேவன் பரலோகத்திலிருந்து தமது செய்தியை அனுப்புகிறார். யார் அந்த செய்தியை கேட்கிறதற்கு பாத்திரவார்கள்? தேவன் தமது தந்தியை அங்கிருந்து அனுப்பும் போது யார் இந்த வார்த்தைகளை கேட்க, அவர்களும் ஒரு தந்தி நிலையை போல இருக்கிறாங்க. சுருக்கமான வார்த்தைகள் தான் இருக்கும், ஆனா அவசரமான வார்த்தைகளாக இருக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆற்றல் உடையவர்கள் கேட்க கடவர்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். சொல்றாரு இதை குறித்து மேலும் ஒரு விளக்கம், மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள்ல இதை பற்றியே சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல சங்கீதம் 91:2, அதுல சில விளக்கங்கள் மட்டும் படிப்போம்.
நான் கர்த்தரை நோக்கி, நீ
அந்த வயர்லெஸ் டெலகிராபின்னு இருக்குல்ல, அதுல இருந்து கூட நீங்க வாசிங்க.
கம்பியில்லா தந்தி மூலம் செய்தி அனுப்பும் முறை நாம் அனைவரும் ஓரளவிற்கு அறிந்த விஷயமே. மேலும் இந்த கம்பியில்லா செய்தி தொடர்பு முறையானது உண்மையான கிறிஸ்தவனுக்கும் பரலோகத்தின் கர்த்தருக்கும் இடையிலான செய்தி தொடர்புக்கான சிறு மாதிரியே ஆகும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த நம்பிக்கையானது கர்த்தர் மேல் சார்ந்து அவரை நோக்கி பார்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையே கம்பியில்லா தொடர்பு பரிமாற்றம் காணப்படும்.
ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவுல இருக்கக்கூடியதான என்ன சொல்லலாம், இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிக்கிறதான விஷயம்தான் இது கம்பியில்லா தந்தி செய்தி. அங்கிருந்து அப்பா என்ன செய்யறாரு அப்படின்னா மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்கிறாரு. ஆக நம்ம சரியாக அதனுடையதான காரியங்களை நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோமா? இதை குறித்து அதே ரிப்ரெண்ட்ல சொல்லும் போது சொல்றாரு, கர்த்தருடைய அழைப்புக்கு நம்ம செவி சாய்த்தோமானால் சரியான இசைவு பொருத்தத்தை பெற்றிருப்போம் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்படின்னா தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கக்கூடியதான சத்திய செய்திகளை, அந்த நுண் விளக்கங்களை புரிந்து கொள்வதற்கு சரியான இசைவு பொருத்தம் நமக்கு வேணும் அப்படி சொல்றார். இசைவு பொருத்தம்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒருவேளை ரிசீவர் ஆக அத எப்படி சொல்லலாம் தெரியல, அல்லது இந்த டிஷ் வைக்கிறாங்க இல்லையா ஆண்டனா, அதனுடைய அது ஒரு ஒரு சின்ன அசைவு மாறி இருந்துச்சுனாலும் என்ன கிடைக்காது அப்படின்னா புள்ளி புள்ளியா அடிக்கும், அல்லது அதனுடைய சத்தங்களை கேட்க முடியாது, அல்லது வேற ஏதேனும் அதுல சத்தங்கள் என்ன செய்யும்னா கேட்கும். அப்ப அன்புக்குரியவர்களே, தகப்பன் பிள்ளையோடு பேசுவதற்கு, தகப்பன் நம்மோடு கூட பேசுவதற்கு அவர் என்ன செய்யறார் அப்படின்னா விருப்பம் உள்ளவராக, ஆக நாமும் அந்த விருப்பத்தோட கேட்போம் என்றதான அந்த நம்பிக்கையோடு கூட அவரது செய்தியை அனுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. விருப்பம் உள்ள மனம், நேர்மையுள்ள மனமாக இருந்தால் தேவனுடையதான சத்திய செய்திகளை அது என்ன செய்யும்னா உள்வாங்கிக் கொள்ளும். ஒருவேளை நமது நோக்கமும் நமது நேர்மையும் அது மாறி இருக்குமானால், அல்லது திசை திருப்பப்பட்டு இருக்குமானால், தேவனுடையதான ஆழமான சத்திய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அர்ப்பணித்து வரும் பொழுது ஒரு நோக்கத்திற்காக அர்ப்பணித்து வருகிறோம். குமாரனுடைய சாயல் பெறும்படியாக, இந்த அழைப்பை தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்தும்படியாக நாம் நம்மை அர்ப்பணித்து வருகிறோம் என்றால், வரும் பொழுது இருக்கக்கூடியதான இந்த நோக்கம் போக போக என்னவாயிட்டே இருக்கும் அப்படின்னா திருப்பப்படும். சோ அப்படி திருப்பப்படும் போது என்ன வந்து சேராது அப்படின்னா, அதனுடைய நுண் விளக்கங்கள், மேற்கொண்டு உள்ள தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே என்ன செய்யாதுன்னா வந்து சேராது. அப்ப தேவனுடைய அன்பு மற்றும் இரக்கத்தின் செய்தியை யார் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாங்களோ அவர்கள் உடனடியாக கீழ்ப்படியக்கூடியவர்களாக, தனது கடமையை உணர்ந்தவர்களாக காணப்படுவோம். அன்பானவர்களே, அப்படின்னா நமது இருதயம் சரியான திசையில திருப்பப்பட்டு சரியான கடமை உணர்வை புரிந்து நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில காலையில வந்துடுறாங்க ரெண்டு விஷயங்கள்லையுமே அதை தான் என்ன செய்யறாங்கன்னா போர்வையா கொண்டு வராங்க. நன்றி செலுத்தக்கூடியதான அந்த உணர்வு இருதயம் நமக்கு இருக்கணும். தேவன் இன்னைக்கு நம்ம சரியா செய்யலைன்றதுக்காக நாளைக்கு நமக்கு எந்த நன்மையும் தடை பண்றது இல்லையே. அவர் நம்ம அன்பு கூடுறதான, அவர் நம்மில் அன்பு கூடுறதான விஷயம் எதையுமே அவர் என்ன செய்யலையே, மாற்றிக்கொள்ளலையே. அப்படி இருக்க அன்புக்குரியவர்களே, இன்றளவும் தேவன் இன்றையாவது இவர் கடமை செய்வார் என்று ஒரு எதிர்பார்ப்போடு தேவன் நம்ம இடத்துல என்ன செய்யறாருன்னா நெருங்கி பேசுவதற்கு அவர் தொடர்பு கொண்டு கொண்டே இருக்க, இந்த காலம் இன்னும் எவ்வளவு காலம் செல்லும் அப்படின்றது தெரியாது. ஆக நமது திசை திருப்பப்பட்டிருக்குமானால் அன்புக்குரியவர்களே, நம்ம ஒருபோதும் இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கற்றறிய முடியாது. அப்படின்னா தேவன் பேசுறாரு ஒரு குறிப்பிட்ட குணாதிசயத்தின் சத்தத்துல நம்மோடு கூட அவர் பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, சரியான நோக்கத்துல தனது அர்ப்பணிப்பின் நோக்கம் மாறாதபடிக்கு இருக்கக்கூடியதான சகோதரன் சகோதரி அவங்க என்ன செய்வாங்கன்னா தங்கள் கடமை என்ன என்பதை உணர்ந்து நேர்மையான உள்ளத்துல தேவனுடைய சத்தத்தை தொடர்ந்து கேட்டுட்டு இருப்பாங்க. தெய்வீக திட்டத்தினுடையதான நுணுக்கங்களை அவங்க அறிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நுண் விளக்கங்களில் இருக்கிறதான தேவனுடைய பிரமிக்க தக்க குணங்கள் என்ன அப்படின்றத புரிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த குணங்களை தங்களுக்குள் அவங்க அபிவிருத்தி செய்து கொண்டே இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அவங்க மட்டுமே இன்னும் இன்னும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க என்று சொல்றேன். மேலும் 38:69 இது ஒரு இரவின் கீதங்கள்ல இதனுடைய பகுதிகள் இருக்குது, அதை கூட நீங்க வாசிங்க.
தற்காலத்தில் ஜீவிக்கின்ற நமக்கு இதோ மணவாளன் வந்துவிட்டார் என்று அறிவிக்கிறது மாற்றம் அல்ல. எண்ணனோடு எரிகின்ற விளக்குகளிலே திரிகள் தூண்டப்பட்ட நாம் உதவியாய் இருக்க வேண்டும். எண்ணெய் வாங்கி கொள்ள முடியாமல் போகும் காலம் வரப்போகிறது, எனவே விரைவில் எண்ணெய் வாங்கி விடுவோமாக. எண்ணெய் இருந்து விளக்கு எரியாமல் அசதியாய் தூக்க மயக்கத்தில் இருப்பவர்களை நாம் எழுப்பியாக வேண்டும். ஒவ்வொருவரும் அறிய மணவாளனின் பிரசனத்தை உணர்த்தியாக வேண்டும். இதை பொறுமையாய் அன்பிலே விடாமுயற்சியுடன் தொடர்ந்து செய்வோமாக.
ஆம் அன்புக்குரியவர்களே, தற்காலத்தில் இருக்கிறதான நமக்கு, 7ஆம் கட்டத்தில் இருக்கிறதான நமக்கு, காலகட்ட சபையில் இருக்கிற நமக்கு ஒரு சத்தம் கேட்குது. அது என்ன அப்படின்னா, இதோ மணவாளன் வந்து விட்டார். இப்ப பாருங்க, நம்ம எண்ணெயோடு கூட, ஆக எரிகிற தீவட்டிகளோடு கூட எண்ணெயும் என்ன செய்திருக்கணும்னா வச்சிருக்கணும், அது தூண்டப்பட்டதாக இருக்கணும். அதே போல உடன் இருக்கக்கூடியவர்களையும் என்ன செய்யணும்னா தட்டி எழுப்பியாக கூடியதான கடமையும் நம்ம இடத்துல இருக்கு அன்புக்குரியவர்களே. அப்படின்னா நம்மகிட்ட முத என்ன தேவைக்கு இருந்தாதான் நம்ம நமது அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் என்ன செய்ய முடியும்னா உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். அப்படின்னா போதுமான அளவு என்ன நம்மகிட்ட இருக்கா? வேத ஆராய்ச்சிகள் மேல நம்முடைய கவனம் எவ்வளவு தூரத்துக்கு காணப்படுது, அதனுடைய விளக்கங்களை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு உள்வாங்கி இருக்கிறோம்? அன்பானவர்களே, நம்ம தான் இதுக்கு பதில் சொல்லணும். சோ இப்படி இருக்க நாம் இருக்கக்கூடியதான காலம் அது ஒரு அறுவடையின் காலம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த தற்கால சத்தியத்தை கொண்டு அவர் அறுப்பின் வேலையும் என்ன செய்யறாருன்னா செய்யறார். இதை குறித்து இது 3rd volume 230 233 வரைக்கும் இதனுடைய சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம முன் கொண்டு வர்றோம். பாருங்க, பாபிலோனிலிருந்து வெளியே வந்த பிறகு, அதாவது அவளை விட்டு வெளியே வா என்ற அழைப்பு கொடுத்த பொழுது நம்ம கீழ்ப்படிஞ்சு வெளியில வந்தோம். இது முதல் படி, இதுதான் முதல் படி, கீழ்ப்படிதல்ல ஆரம்பிச்சது. இப்ப அதோட முடிஞ்சிருச்சா? ஆனா பெரும்பாலும் என்ன நடந்துற வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பாருங்க, பாபிலோனை விட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம், இப்போ வெளியில வந்துட்டோம். ஒரு பேசிக்கா சில விஷயங்களை என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இதுவே தேவனுடைய தெய்வீக திட்டம். இப்ப நான் அந்த தெய்வீக திட்டத்தை அப்படியே என்ன செய்யறேன் அப்படின்னா நானு நம்புறேன் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கேட்கறோம், கிளாஸுக்கு போறோம், வர்றோம், அப்படியே வந்து என்ன செய்யறதுன்னா ஒரு ரொட்டீன் லைஃப் போயிட்டே இருக்கு அன்புக்குரியவர்கள். ஆனா இதுதான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையா, இதுதான் இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையா என்று நம்ம பார்க்கிறோமானால் இல்ல. சொல்றாரு, கீழ்ப்படிதல் எனக்கூடியதான விஷயத்தினுடைய துடக்கம் தான் அது. அப்ப இன்னும் அநேக விஷயத்துல நமது கீழ்ப்படிதலை நம்ம காட்ட வேண்டியதாக இருக்க, ஆக வரவிருக்கக்கூடியதான போராட்டங்கள் ஆக வெற்றிகளுக்கு சில அபியாசத்தை அது என்ன செய்ததுன்னா தருது. அங்க நமது குணங்களை உறுதிப்படுத்தி கொண்டே வருகிறோமானால் அன்புக்குரியவர்களை ஜெயங்கொள்ளுவதற்கான சந்தர்ப்பங்களை அது ஏற்படுத்தி தருகிறது என்று சொல்றார். கலாத்தியர் 5:1
ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள்.
பாருங்க, காலையிலையும் என்ன செஞ்சாங்க, பேனல் டிஸ்கஷன் பண்புக்குரியவர்களே, அதே விஷயம்தான் சொல்லப்படுது. பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா கீழ்ப்படிதலுடைய முதல் படியை தான் ஆரம்பிச்சோம். இப்ப இந்த கீழ்ப்படிதலுடையதான படிகள் என்பது தொடரக்கூடியதாக இருக்கு. அப்படி இருக்க இப்ப மறுபடியும் அடிமைத்தனத்தின் முகத்துக்கு போனோம்னா, ஆக அன்புக்குரியவர்களே, நமது சுயாதீனத்துல நம்ம நிலை கொண்டுள்ள எனக்கூடியதை அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்ப முழு சுயாதீனத்தையும் பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து முழு விடுதலையும் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் இப்ப அந்த சுயாதீனத்துல இருக்கக்கூடாது என்பதற்காக சத்துருவானவன் வேறு அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு வர எடுக்கும் முயற்சிகளை இடறி விழக்கூடியதாக செய்யக்கூடியதான முயற்சிகளை நம்ம தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கணும் அன்புக்குரியவர்கள். அப்படின்னா மீண்டும் அடிமைத்தனத்துக்குள்ள போகாதபடிக்கு தொடர்ந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, நாம நிலை நிற்கணும் அப்படின்னா தேவனுடைய நுண் விளக்கங்கள் ஆகிய சத்தியங்கள் நமக்கு தேவையாக இருக்குது. இப்ப இதை கற்றுக்கொள்ளுவதற்கு என்ன இல்லைன்னா மனமும் இல்லை. அதே போல கற்றுக்கொன்ற கூடாது அப்படின்றதுக்காக யார் மாற்று வழிகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா சத்ருவானவன். ஏன்னா ஜெயிக்க கூடாது, நம்ம ஜெயிக்க கூடாது. ஸோ அதனால இது போதும், நீங்க கற்றுக்கொண்டு இருக்கக்கூடியதான இந்த விவரங்கள் போதும். நம்ம தேவனுடைய தெய்வீக திட்டங்களை இப்ப என்ன செஞ்சாச்சு அப்படின்னா பேசிக்காவே புரிஞ்சுக்கிட்டாச்சு. இதுதான் சத்தியம், இதுக்கு மேல என்ன இல்லை, ஒண்ணும் இல்லை. நம்ம அடுத்தடுத்து பாடங்கள் மட்டும் கேட்டுட்டு இருந்தா போதும், நம்ம அப்படியே நிலை நின்றலாம் அப்படின்னு இல்லை அன்பு புரியவருங்க. இல்லை அப்படி நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா நிலை நின்ற முடியாது. அப்ப பாருங்க, சத்ருவானவன் வேறொரு அடிமைத்தனத்துக்குள்ள என்ன செய்யறான்னா கொண்டு போவதற்கு அவன் முயற்சி செய்கிறான் என்று நம்ம பார்க்கிறோம். சோ இப்படியாகவே அப்போ இப்போ அந்த நிலை நிற்கக்கூடியதான வகுப்பார் வெளிப்பட மகிமையின் ராஜ்யத்தில ஊழியம் செய்யும்படியாக ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடியதான காலத்தில் நாம் இருக்கிறோம். அன்பானவர்களே, மகிமையிலே சபை ஏறெடுக்கக்கூடியதான ஊழியம் என்பது மிகச்சிறந்த ஊழியமாக இருக்குது. ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மட்டும் நம்ம பார்ப்போம். மகிமையிலே சபை ஏறெடுக்கும் ஊழியத்தினுடைய ஒரு சிறு எடுத்துக்காட்டு என்றால் 6th volume 152 பேஜ்ல இதனுடைய விவரங்கள் கொடுக்கறாங்க, அதை கூட நீங்க படிக்கலாம்.
பூலோகம் எங்கும் பிரபுக்கள் ஆக்குவார்கள்.
இல்ல இல்ல, நெக்ஸ்ட் பேஜ், சாரி. சரி போதும், அன்பானவர்களே கவனிப்போம். பாருங்க இதுல இன்னும் விவரம் கொடுக்கறாங்க. அது என்ன அப்படின்னா மகிமையிலே சபை ஒரு ஊழியத்திற்கு என்று தெரிந்தெடுக்கப்படுது. 144,000 பேர் செய்யக்கூடிய ஊழியம் என்ன? ராஜரீக ஆசாரியர்கள். கவனிப்போம், ராஜரீக ஆசாரியர்களாக அவங்க முதலாவது இருப்பாங்க, சபை முதலாவது நிலையில இருக்கும். அவர்களிடத்துல எது ஒப்படைக்கப்படும் அப்படின்னா பூமியில உள்ள ஒவ்வொரு நலனும் உங்க மூலமாக போகட்டும் அப்படின்னு 1000 ஆண்டு அரசாட்சி யாருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கப்படும் அப்படின்னா சபையின் கையில ஒப்பு கொடுக்கப்படும். அவர்களது வலது பாரிசத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னா முற்பிதாக்கள் இருப்பாங்க, முற்பிதாக்கள் இருப்பாங்க, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள். அவங்கள இந்த வார்த்தை எப்படி சொல்லுது, பூலோகமெங்கும் பிரபுக்கள் பிரபுக்கள் ஆவார்கள் அப்படின்னு நம்ம வாசிருப்போம். ஆனா வால்யூம்ல எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா பிரபுக்கள் ஆக்குவார்கள். சரி, அடுத்தபடியாக மூன்றாவது யார் இருப்பாங்க அப்படின்னா திரள் கூட்டத்தார் இருப்பாங்க. இப்ப நீங்க கவனிச்சுக்கோங்க, முதல் படியில யார் இருக்கிறாங்க, அடுத்து முற்பிதாக்கள், அடுத்து திரள் கூட்டம். இப்ப சபையினுடைய கையில முற்பிதாக்கள் என்ன செய்யப்பட்டிருப்பாங்கன்னா கொடுக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கான வேலையை யாரு ரெடி பண்ணி கொடுக்கணும், அவங்கள வழி நடத்துற வேலையை யார் செய்யணும், சபை. ஒருவேளை சின்ன ஒரு சிந்தனைக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு மாத்திரம் நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம பேசுறோம் அன்புக்குரியவர்களே. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, நம்முடைய கையில நம்ம சபையாயிட்டோம், இந்த சபையானதுனால நம்ம அங்க இருக்கிறோம். நம்ம கையில யார கொடுக்கறாரு அப்படின்னா தாவீதை கொண்டு வந்து கையில கொடுக்கறார். தேவன் வந்து என்ன பண்றாரு, ஒரு சும்மா ஒரு லிட்டரலா யோசிச்சு பார்ப்போம். தாவீதை கொண்டு வந்து கையில கொடுத்து நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா இவரை நீங்க கையாண்டு பூலோகத்துல இவரை கொண்டு என்ன செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மட கையில கொடுத்தா தாவீதோடு நான் என்ன பேசுவேன், தாவீது என்ன மட்டும் கேட்பாரு, பூமியில என்னை எங்க நீங்க என்ன அதிகாரத்துல வைக்கிறீங்க, கேட்டா என்ன சொல்லுவோம், பூமியில 6000 ஆண்டு என்ன கடந்து வந்துச்சு, எப்படி இந்த சூழ்நிலைகள்லாம் போச்சு, எப்படி இதை சரி பண்ணலாம், யுத்தங்களுடைய விஷயங்கள்லாம் என்ன மாதிரி போச்சு, தேவன் தமது குணத்துல அவர் யகோவா தேவன் எனக்கூடியது எனக்கு தெரியும், என்ன மாதிரி குணத்துலலாம் அவர் செயல்பட்டார்ன்றதான சில விளக்கங்கள் கொடுங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம், நான் என்ன வேலை செய்யட்டும்னு அவர் கேட்டாருன்னா நம்ம எப்படி ஆர்டர் பண்ணுவோம், அவருக்கு நம்ம தான் என்ன கொடுக்கணும், வேலை கொடுக்கணும். சொல்லுங்க தாவீது, நீங்க தான் தாவீதாச்சே, 12 கோத்திரத்தை அரசாண்ட உங்களுக்கு தெரியாதா, நீங்க பார்த்து செய்யுங்க, நான் அதுக்கு என்ன பண்ணிடுறேன், சாங்ஷன் பண்ணிடுறேன். அப்படியா அன்புக்குரியவர்களே, இல்லை. கர்த்தரை குறித்து, கர்த்தருடையதான பாடுகள் குறித்து, தேவனை குறித்து, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை குறித்து இன்னும் இந்த 6000 ஆண்டுகள்ல பூமி கடந்து வந்த சூழ்நிலைகளை குறித்து, தேவனுடைய குணாதிசயங்கள் குறித்து யாருக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, முற்பிதாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தங்களது விசுவாசத்தை நிரூபித்த நீதிமான்கள் அவங்க. ஆனா தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய நுண்விளக்கங்கள் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, அது தெரியாது. சோ அப்ப அவங்களுக்கு நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும், சபை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, சபை அந்த ஏற்றகால சத்தியமாகிய தற்கால சத்தியத்தில அவங்க தங்களை உறுதிப்படுத்தினவர்களாக இருப்பாங்க. அவங்க தான் சொல்ல முடியும், கமெண்ட் பண்ண முடியும். அப்ப அன்பானவர்களே, நமக்கே அதை பத்தி என்னன்னு தெரியும். நானும் ரொம்ப நாளா எக்லீசியா போயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இல்ல. அப்ப அன்புக்குரியவர்களே, ஆக தேவனுடைய தற்கால சத்தியம் இந்த தரநிலையை தான் பரீட்சித்துக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அவர்கள் மட்டும்தான் நிலைநிற்பான், அவர்களால் மட்டும்தான் நிலைநிற்க முடியும். அப்ப இந்த தரநிலையை பரீட்சிக்கிறது. இதை குறித்து சில உதாரணம் அந்த தேர்ட் வால்யூம்லயே கொடுக்கும்போது சொல்றாங்க, ஆலய சுத்திகரிப்பில் சாட்டை என்று. அப்ப அன்புக்குரியவர்களே, நிழலான சாட்டை, இன்றைக்கு அது பல்வேறு சத்தியங்களை அது நிழலாய் காட்டக்கூடியதாக இருக்குது. இது இந்த அறுப்பின் போது பரிசுத்த ஸ்தல வகுப்பார் மத்தியிலே இது அவர்களை திருத்தவும் கண்டிக்கவும், அதே போல அசுத்தமானவர்களை பிரித்தெடுக்கவும் அது என்ன செய்யப்படுதுன்னா உபயோகப்படுத்தப்படுகிறது. அப்ப இப்பொழுது வெளிச்சத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ள சத்தியங்கள் தேவனுடைய பூரண அந்த சித்தத்தை திட்டத்தை நமக்கு தெளிவாக காட்டக்கூடியதாக இருக்குது. அப்படின்னா நாம் பரிசுத்த ஸ்தல வகுப்பாராக இருப்போமானால் தேவனுடைய பூரண சித்தத்தை வெளிக்காட்டக்கூடியதான அந்த சித்தம் என்ன எனக்கூடியதை, அதனுடைய விளக்கங்கள் என்ன எனக்கூடியதை நம்ம உற்று கவனித்திருப்போம். சகோதர சொல்லி அவருக்கு சேவை செய்வதற்கான முழு அர்ப்பணிப்பு, ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவர்கள் செல்ல வேண்டிய இடுக்கமான பாதை என்ன, நீ எப்படி நம்ம வாழணும், நமது ஓட்டம் எப்படி நிறைவு செய்யணும், இதனுடைய ஒவ்வொரு பாகங்களையும் அது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இதனுடைய முழு விளக்கங்கள் நமக்கு தெரியுமா? பத்து கன்னிகைகள். சோ பத்து கன்னிகைகள் என்று சொல்லும் போது, அர்ப்பணம் செய்து கொண்டதான வகுப்பா பாபிலோனிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டுவதை காட்டும் அதே வேலையில, எப்பொழுது தேவனிடத்துல அர்ப்பணம் செய்து கொண்டோமோ நம்ம பாபிலோனிலிருந்து வெளியில வந்துட்டோம். ஒரு பிரித்தெடுத்தல் நடந்துருச்சு, ஆனா அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்ல. இந்த வகுப்பினர் மத்தியிலும் கூட ஒரு பரீட்சை என்ன செய்தது போயிட்டு இருக்கு, நமக்கு மத்தியிலும் ஒரு பரீட்சை போயிட்டு இருக்குது, நமக்கு மத்தியிலும் பிரித்தெடுத்தல் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை தெளிவாக காட்டக்கூடியதாக இருக்குது. அன்புக்குரியவர்களே, கன்னிகைகள் தான், ஆனா அவர்களுக்கு நடுவுல தான் ரெண்டு பிரிவார் என்ன செஞ்சாங்கன்னா காணப்பட்டாங்க. ஒருவர் தனது விசுவாசம் ஊக்கமான அன்பு உடனடியாக கீழ்படியக்கூடிய ஆவியுடையவர்களாக இருந்தாங்க, தனது உடன்படிக்கையினுடையதான பொறுப்பு என்ன எனக்கூடியதை உணர்ந்தவர்களாக இருந்தாங்க. மற்றொரு வகுப்பார் இருந்தாங்க, அவங்க என்னன்னா ஆதி அன்பை விட்டுட்டு அதே போல உடனடியாக கீழ்படியக்கூடியதான தன்மையும் இல்லாதபடிக்கு ஆக தங்களது விசுவாசத்தையும் ஊக்கத்தையும் இழந்ததான ஒரு வகுப்பார் இருந்தாங்க. இந்த ரெண்டு வகுப்பாரையும் பிரித்தெடுக்கக்கூடியதான வேலை தற்போது போய்கொண்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இதுல நாம பரிசுத்த ஸ்தல வகுப்பாராக இருக்கிறோம் என்றால் நமது விசுவாசத்தையும் உடனடியாக கீழ்படியக்கூடியதான ஆவியையும் உடையவர்களாக என்ன செய்வோம் அப்படின்னா காணப்படுவோம். இன்னும் சொல்றாரு, புத்தி உள்ளவர்கள் உடன்படிக்கையின்படி ஜீவிக்கக்கூடியவர்கள், தங்களுடைய விசுவாசத்தையும் உண்மையும் நிரூபிக்கக்கூடியதான எந்த பரீட்சை வந்தாலும் ஆயத்தமாய் உள்ளவர்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இந்த பரீட்சையில நிலை நிற்கக்கூடியது எப்படி என்று சொல்லி பார்க்கும்போது, அன்புக்குரியவர்களே, தேவனுடைய அந்த தற்கால சத்தியத்தில் தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறபடினாலதான், தனது அழைப்பு என்ன, தெரிந்து கொள்ளுதல் என்ன எனக்கூடியதை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறபடினாலதான் நிலை நிற்க முடியும். அன்பு சகோதர சொல்லி இதை குறித்து மேலும் ஒரு ரீப்ரிண்ட் 58-56 அதுல சொல்லும் போது ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் கொடுக்கிறாங்க. அநேகர் குளிராயும் வெகு சிலரே உண்மையாயும், அநேகர் குளிராயும் வெகு சிலரே உண்மையாயும். மத்தேயு 24:12
அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும்.
அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இதை குறித்து ஆர்வி மொழிபெயர்ப்புள்ள சகோதரர் அவர்கள் குறிப்பிடும் போது அது எப்படி கொடுக்கறாங்க அப்படின்னா,
அக்கிரமம் பன்மடங்கு பெருகுவதனால் அநேகருடைய அன்பு மெழுகாய் குளிர்ந்து போகும்.
எப்படியா? அக்கிரமம் பன்மடங்கு, பன்மடங்குனா அங்க சொல்லி இருக்குது மிகுதியாவதினால், இங்க சொல்லி இருக்கு எப்படி பன்மடங்கு. மிகுதினா என்ன? பன்மடங்குனா மிகுதினா இன்க்ரீஸ், பன்மடங்குனா மல்டிபிள். ரெண்டு நாளாச்சு, நாலு எட்டாகும், எட்டு பதினாறாகும், இப்படி கூடிட்டே வர்றது, கூடுறது. அதாவது மிகுதி என்பது அப்படியே கூடிக்கிட்டே வர்றது. ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அக்கிரமம் இப்ப எப்படி ஆயிட்டு இருக்கா? பன்மடங்கு பெருகுது. அதே போல அநேகருடைய அன்பு என்ன ஆயிட்டு இருக்கு? எப்படி மெழுகாய் குளிர்ந்து போகுது என்று சொல்லுகிறதா பார்க்கிறோம். மெழுகு பார்த்திருப்போம், அது சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுல இருந்து அந்த லிக்விட் மெழுகு உருகி என்ன செய்யும் அப்படின்னா வந்துட்டே இருக்கும். தொட முடியுமா? தொடலாம் ஒருவேளை. தொட்டா என்ன செய்யும்? சுடும். சுள்ளுன்னு என்ன செய்யும்னா சுடும். அதே மெழுகு அதே வடிந்து ஒரு சில நிமிஷத்துல அது என்ன ஆகும் அப்படின்னா, தொட்டா தொடும் அளவுக்கு சூடு இருக்கும், அதுக்கப்புறம் சீக்கிரத்துல உறைந்து குளிர்ந்து போகும். அன்பு சகோதர சகோதரிகளே, இதை எடுத்துக்காட்டா சொல்றாங்க, அக்கிரமம் பன்மடங்கு பெருகுவதனால் அநேகருடைய அன்பு மெழுகாய் குளிர்ந்து போகும் என்று. சோ இதனுடைய கமெண்ட்ரி எப்படி சொல்றாங்க என்று நம்ம பார்க்கும் போது, சல்வாக்ஸ் கோல்டு என்று சொல்றாங்க, வில் அலோ தேர் லவ் டு க்ரோ ஹோல். அன்புக்குரியவர்களே, குளிர்ந்து போகும் அல்லது உறைந்து போகும் என்று பொருள்படக்கூடியதை பார்க்கிறோம். அதே போல சொல்றாங்க, லேக்கிங் ஃபெய்த் அண்ட் ஜீல் என்றால், ஆக அடுத்தபடியாக சொல்றாங்க, அவர்களது நம்பிக்கை அல்லது உற்சாகம் இல்லாத ஒரு நிலைக்கு அவர்கள் போவாங்க என்று. அதே போல சொல்றாரு, ஒரு வெதுவெதுப்பான சூழ்நிலைக்கு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா மாறிடுவாங்க என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். எப்படியாக மெழுகு ஆரம்பத்துல அது தன்னுடைய சூட்டை கொண்டிருந்து உடனடியாக அது குளிர்ந்து போகுதோ, இதை போல இருக்கும் என்று சொல்றாரு. இது எங்க இருக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம்? உலகத்தில் அப்படின்னா இல்லை. சோ இந்த அன்பை குறித்து இப்ப யாரிடத்தில் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னா, உலகத்தாரிடத்தில் என்ன செய்ய முடியாது? எதிர்பார்க்க முடியாது. அப்படின்னா இது எங்க மட்டுமே பேசக்கூடியதாக இருக்குதுன்னா, அன்புக்குரியவர்களே, சபையை குறித்தே கர்த்தர் பேசுகிறார் என்று. சபைகளுக்குள்ளே கர்த்தர் இந்த நிலையை என்ன செய்யறார்னா பார்க்கிறார், பேசுகிறார். அப்ப தற்போது சபையாரிடத்தில் மட்டுமே தேவன் தொடர்பு கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அப்ப இந்த விஷயங்கள் எங்க பேசுறார்னா, சபையின் இடத்துல, சுவிசேஷ யுகத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலே என்று சொல்றாங்க. சகோதரர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, சுவிசேஷ யுகத்துல ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, இன்னும் விவரமா சொல்றாங்க, தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் என்று. அன்பானவர்களே, இந்த வசனங்கள், இதை போலுள்ள வசனங்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துக்கே பொருந்தக்கூடியதான வசனங்களாக இது காண்பிக்கப்படுகிறது. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அநேகர் குளிர்ச்சி அடைவர் என்று சொல்லல, அநேகர் குளிர்ச்சியா போவாங்கன்னு சொல்லல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதை லட்சியமாக கொண்ட லட்சிய கிறிஸ்தவர்கள், காலையில சொன்னாங்க இல்லையா, லட்சியம் என்றால் என்ன, அப்படி போன்றதான லட்சியத்தை உடையதான கிறிஸ்தவர்கள் தான். ஆக நான் கர்த்தருடைய ஊழியத்திற்காக, சத்தியத்துக்காக எனது மூச்சுள்ள வரைக்கும் நான் என்ன செய்வேன்னா, நான் என் ஜீவன் கொடுத்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லி வந்ததான அவர்கள் தான் இப்ப என்ன ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, குளிர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்கிறோம். பெரும்பாலானவருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். நம்முடைய குருவினுடைய வார்த்தைகள் எத்தனை உண்மைத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. அன்புக்குரியவர்களே, இவைகள் எதுவுமே நம்மளை டிஸ்கரேஜ் பண்றதுக்காக என்ன செய்யலன்னா பேசக்கூடாது. இப்ப கூட நம்ம கூட பேசுறதான அந்த சத்தத்துக்கு செவிசாய்ப்போமா என்றதான தேவனுடைய எதிர்பார்ப்பை தான் நம்ம அதுல கவனிக்க முடிகிறது என்று சகோதர சகோதரிகளே. சோ அப்ப அக்கிரமம் என்பது என்ன என்று நம்ம பார்க்கும்போது இதுல விளக்கம் கொடுக்கறாங்க, ஏற்ற தாழ்வுள்ள அநீதியான நியாயமற்ற நிலைமை என்று சொல்றாங்க. சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலேயே என்ன வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, அக்கிரமம் அது பெருகும். எப்படி பெருகும்? ஏற்றத்தாழ்வு. ஏற்றத்தாழ்வு. சக சகோதரனை சக சகோதரியை எப்படி பார்க்கும்படிக்கு இந்த சூழ்நிலைகள் போகும் அப்படின்னா ஏற்றத்தாழ்வு எப்படி பார்க்க முடியும் அப்படி. அன்பானவர்களே, அந்த இசைவு பொருத்தம் இப்ப என்னவாயிட்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கிராஸ் ஆயிட்டே இருக்கு. இப்படி கிராஸ் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா சத்தத்தை தொடர்ந்து என்ன செய்ய முடியல அப்படின்னா கேட்க முடியல. அப்படி கேட்காதபடினால சில வஞ்சனைகள் ஆக எதிரியினுடையதான சில தாக்குதல்கள் வரும்போது இப்படி ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடியது, அநீதியாய் நடந்து கொள்ளக்கூடியதான காரியம், நியாயமற்ற நிலைமை எனக்கூடியதெல்லாம் உண்டாகும் என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப அநீதி அநியாயம் பெருகி போகிறதுனாலதான் பெரும்பாலானோருடையதான அன்பு தணிந்து போகும் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்படின்னா இப்படி அன்பு தணிந்து போகக்கூடிய காலத்துல யார் நிலை நிற்கக்கூடும் அன்பு சகோதர சகோதரிகள், யார் நிலை நிற்கக்கூடும்? இந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா யாராலும் அல்லது பெரும்பாலானோர் நிலை நிற்க முடியாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்றோம். யார் நிலை நிற்கக்கூடும் என்றதான இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா யாராலும் அப்படின்றாங்க. அல்லது என்னாச்சு எல்லாரும் ஒரு மாதிரி, பெரும்பாலானோர் என்ன ஆயிடுவாங்களா, நிலை நிற்க முடியாது, அப்படி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று எச்சரிப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம் மாணவர்களே. ஆனாலும் இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவித்து காத்து கொள்ளக்கூடியதான கர்த்தர் தேடுகிற காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர். இப்படிப்பட்டதான ஒரு கடுமையான சூழ்நிலையில நம்மை விடுவித்து காத்து கொள்ளக்கூடியதான கர்த்தருடையதான கரம் நமக்கு நீட்டப்பட்டிருக்கிற காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. சொல்லிட்டு சொல்றாரு, இப்படியெல்லாம் இருந்தா கூட இந்த எச்சரிப்புக்கு வெகு சிலரே செவி சாய்ப்பார் அப்படி சொன்னார். இப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த எச்சரிப்புக்கு வெகு சிலர் தான் செவி சாய்ப்பார் என்று சொன்னாங்க. அப்படின்னா அன்பானவர்களே, கர்த்தர் தற்போது தம் பிள்ளைகளை விசேஷமாக பரீட்சித்து வருவதை இது நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. அநியாயம் எல்லா புறத்திலும் மிகுதியாவதினாலே தேவனுடைய பிள்ளைகளினுடையதான அன்பு மெழுகாய் குளிர்ந்து போகக்கூடியதாக இருக்குது. விசுவாசத்தையே லட்சியமாக கொண்டவர்கள் இன்றைக்கு விசுவாசிக்காதபடிக்கு அல்லது விசுவாசத்துல தளர்ச்சியாய் உள்ள நிலைமையில வெறுமனே தேவ பக்தியாய் வாழக்கூடியதான காலத்துக்கு வந்துட்டோம் என்று என்ன செய்றாருன்னா சொல்றாரு. அப்படின்னா என்ன, தேவ பக்தியா வாழ்றது? ஒரு காலத்துல ஊழியங்களுக்காக படிக்கிறதுக்காக ஆராய்ச்சி செய்வதற்காக ஓடுனதான நபர்கள் இன்றைக்கு எப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்னா வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க, எக்லிஷியா வருவாங்க போவாங்க. இன்றைக்கு எப்படி காணப்படுது அப்படின்னா ரொம்ப மூத்த ஆட்கள் எக்லிஷியா வந்துட்டு இருந்தாங்கன்னா இன்னும் அவங்க வர்றாங்களா அப்படின்ற அளவுல என்ன இருக்குன்னா சோதனையினுடைய காலங்கள் போயிட்டு இருக்கு. அப்ப எப்படிப்பட்ட பரீட்சை நமக்குள்ள போயிட்டு இருக்குது, இதுல எத்தன்மையுள்ளதான விழிப்பு நம்ம இடத்துல காணப்பட வேண்டும் எனக்கூடியதை நம்மளால சிந்திக்க முடிகிறதா? இன்றைக்கு சகோதரர் சொல்லும்போது இப்படி சொல்றாங்க, அவங்க சொல்லிக்கிறாங்க இன்றைக்கு சபையினுடைய ஒரு போக்கு எப்படி போயிடும் அப்படின்றத வந்து எச்சரிக்கிறாங்க. அப்படின்னா ஆக மற்ற சபைகளை பாருங்க, அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு, தங்களை வழி நடத்துகிறவங்களுக்கு எது நியாயமோ அதை அவங்க ஃபாலோ பண்றாங்கல்ல, அதை மாதிரி நம்ம இருந்துட்டு போவோம் அப்படின்னு. தங்களை வழி நடத்துகிறவர்களுக்கு எது நியாயமோ அதே நமக்கும் என்னவாகட்டும், நியாயமா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு. ஆனால் அன்புக்குரியவர்களே, இது ஒரு தடுமாற்றமான போக்கு அப்படின்னு சொல்றாரு. காலையில பிரதர் அதையும் கோட் பண்ணான். அப்படி இல்லை, எனது அழைப்பை எனது தெரிந்து கொள்ளுதலை தேவன் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறதான தேவனுடைய சத்தியத்தின் மூலம் தான் உறுதிப்படுத்தி கொண்டவர்களாக இருக்கும். அதன் மேல நம்ம நமது மகாபரிசுத்தமான விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டவர்களாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே நிலை நிற்க முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லா புறத்திலும் இன்றைக்கு அநீதி அராஜகம் எனக்கூடியது காணப்பட தேவனுடைய அன்பின் ராஜரீக பிரமாணம் பெரிதும் அலட்சியம் பண்ணப்படக்கூடியதான காலத்துக்கு நம்ம வந்துட்டோம் அன்பு சகோதர சகோதரிகளே. சோ அன்பு இன்றைக்கு என்னவாயிட்டு இருக்கு அப்படின்னா உருகி போகக்கூடியதான காலத்தில் காணப்படுறோம். அதே போல சொல்றாரு, முதிர்ந்த நிலைமையும் பூட்டி சேர்க்கப்படக்கூடியதான காலத்துக்கும் நம்ம வந்துட்டோம் அன்பானவர்களே. சோ அப்படி இருக்க இந்த தீங்கு நாளாக காணப்பட்டால் இந்த தீங்கு நாளிலே யார் நிலை நிறுத்தக்கூடும்? வசனம் சொல்றாங்க எபேசியர் 6:13.
ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள்.
ஆம் அன்பானவர்களே, முன்பு எப்போதும் இல்லாததை காட்டிலும் இந்த தீங்கு நாளிலே சர்வாயுத வர்க்கம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. எதின் மூலமாய் கொடுக்கப்படுகிறது? மகா மேன்மையும் அருமையுமான ஒரு வாக்கு தத்துவத்திலே சங்கீதம் 91:4 இதுல அந்த ரெட் லெட்டர்ல இருக்கிறத மட்டும் நீங்க வாசிங்க.
யுகங்களை குறித்த தெய்வீக திட்டத்திற்குள் உள்ளடங்கியுள்ள மாபெரும் சத்தியமானதை எளிமையான இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதற்கு உண்மையாய் இருக்க முயற்சிப்பவர் யாவருக்கும் இது மாபெரும் பரிசையாகவும் கேடகமாகவும் இருக்கும். இதுவே தேவனுடைய ஆயுத வர்க்கமாகும். தற்போது முன் வைக்கப்படும் ஒவ்வொரு தவறான நிலைப்பாடுகளுக்கும் எதிரான கருத்துக்களை பெற்றிருக்கும் ஒவ்வொரு சத்தியமும் அறுவடை சத்தியத்தின் வெவ்வேறு அம்சங்களுமே தேவனுடைய பாதுகாக்கும் வல்லமையாகும். இதன் மூலம் அவருடைய உத்தரவாதத்திற்கு ஏற்ப உண்மையான கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் பாத அங்கங்களை இடர செய்யாது என்பதை நாம் அறிவோம்.
ஆம் அன்புக்குரியவர்களே, உண்மையான கிறிஸ்துவனுடையதான சரீரத்தின் பாத அங்கங்களை இது என்ன செய்யாதுன்னா இடர செய்யாது. எது முந்தின பாயிண்ட்ல சொல்றாரு, யுகங்களினுடைய தெய்வீக திட்டம். ஆக யுகங்களை குறித்த தெய்வீக திட்டம் உள்ளடங்கிய மாபெரும் சத்தியத்தை இதை எத்தனை இருதயம் ஏற்றுக்கொண்டிருக்குதோ, அதனுடைய அறிவை எத்தனை இருதயம் வாங்கியிருக்குதோ, அவங்களுக்கு அதான் பரிசையும் கேடகமும், அவங்களுக்கு அதுதான் சர்வாயுத வர்க்கம். இந்த காலத்திலே தீங்கின் நாளிலே, ஆக அன்புக்குரியவர்களே, முன்பு எப்போதும் கொடுக்கப்படாத அளவுக்கு இந்த ஆயுத வர்க்கம் இந்த காலத்திலே தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய கரங்களிலே தான் இருக்குது. எவ்வளவு பேர் இந்த ஆயுதம் தரித்தவர்களாக நிற்கிறோமோ அவர்கள் மட்டுமே நிலை நிற்க முடியும். அப்படி நிற்கக்கூடியவர்கள் மட்டுமே தான் யார் அப்படின்னு சொல்றாருன்னா பாத அங்கங்கள். அவங்கள என்ன செய்யாது அப்படின்னா நிலை தடுமாறி போகும்படிக்கு செய்யாது. காக்கக்கூடிய கேடகமாக இந்த தற்கால சத்தியம் இருக்கும் என்று வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, அப்படியாக ஒரு கடுமையான சோதனையின் நாளிலே நம்ம காணப்படுகிறோம். தேவன் மீது நமது அன்பு எப்படி இருக்கு? தேவன் கொடுத்த சத்தியத்தின் மீது நமது அன்பு எப்படி இருக்கு? கர்த்தர் மீது நமது அன்பு எப்படி இருக்கு? கர்த்தருடைய சகோதரர்கள் மீது அன்பு எப்படி இருக்கு? சத்துருக்களின் மீது நமது அன்பு எப்படி இருக்கு? சகோதரர் சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்றாங்க, சகோதரர்களுடையதான அன்பிலேயே நமக்கு இப்படினா அப்படின்னு எழுதுறது. சத்துருக்களின் மீதான அன்பு எப்படி? அப்ப அன்புக்குரியவர்களே, அப்ப எப்படிப்பட்டதான ஒரு பரீட்சையின் காலத்துல காணப்படுகிறோம். அப்ப இந்த பரீட்சை கடுமையா இருக்கும்போது நமக்கு எப்படிப்பட்டதான பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்பதை இது நமக்கு எச்சரித்து காட்டக்கூடியதாக இருக்குது. அன்புக்குரியவர்களே, சூழ்நிலையுடையதான விஷயத்தை நம்ம கண்ணம் காணும் போது நம்ம மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு இந்த வார்த்தைகளானது நமக்கு எச்சரிப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சோதரிகளே, அப்ப நம்ம நம்முடைய இருதயத்துல நம்ம தான் கவனமா விசாரித்து பார்க்கணும். இதற்கு போதுமான அளவுக்கு என்னுடைய வசனங்களும் சத்தியங்களும் நிறைந்திருக்கா என்று நாம் நம்மை விசாரித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, நீதியில் சிறப்படும் இந்த நிலைமைக்கு விரைவாக வராத அனைவரும் பரீட்சிக்கப்பட்டு புடைக்கப்பட்டு அவங்க என்னவாயிருவாங்க அப்படின்னா புறக்கணிக்கப்படுவார்கள் என்று எச்சரிக்கப்படுகிறத பார்க்கிறோம். காரணம், கிறிஸ்துவினுடையதான சரீரத்தின் நிறைவானது மிக அண்மையிலே காணப்படுகிறது என்று அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்ப நிரூபிப்பதற்கு அவசியமான பரீட்சைகளும் சோதனைகளும் வெற்றியடையும் அளவுக்கு யார் அன்பில் முற்றும் முழுமையாக சிறப்பட்டிருக்கிறார்களோ, ஆக அன்புக்குரியவர்களே, இந்த பல்வேறு கடுமையான விசேஷித்த பரீட்சைகளை அனுமதிக்கும் பொழுது யார் நிலை நிற்பார்களோ அன்புக்குரியவர்களே, அவர்கள் மட்டுமே என்ன செய்வாங்க அப்படின்னா அங்க கூட்டி சேர்க்கப்படுவாங்க. இதெல்லாம் சொல்லும் போது எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஆனா சொல்றாங்க, இல்ல இப்படிப்பட்டதான சோதனைகள் இருக்கு அப்படின்றதுனால நீங்க ரொம்ப வியப்படையாதீங்க. அதே போல இப்படியெல்லாம் ஒரு சோதனை வருதே அப்படின்றதான எண்ணத்துல நீங்க சோர்ந்தும் போயிடாதீங்க அப்படின்ற. இது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொல்றாங்க. ரீப்ரிண்ட் 41:15. நம்ம இவ்வளவு காலமும் எழுந்திருக்கிறோம், விழுகிறோம், பல இடங்களில நம்ம இடத்துல தவறுகள் இருக்குது, ஆனாலும் தேவன் நம்ம இடத்துல இன்னும் அருகில வந்து இந்த ஓட்டத்தை நம்ம ஜெயமாக ஓடி முடிப்போம் அப்படின்றதான ஒரு எதிர்பார்ப்பில் நம்ம அரவணைச்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா இதுக்கு காரணம் என்ன? ரொம்ப அருமையா ஒரு வார்த்தை சொல்றாங்க, கர்த்தரோடு ஐக்கியம் கொள்வதற்கான சுவாகியத்தை அவர் நமக்கு அருளியுள்ளதான காரியமே அவர் நம்மில் வெறுக்க முடியாத ஏதோ ஒன்றை நாம் பெற்றிருக்கிறோம். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மளை வெறுக்க முடியாத அளவுக்கு நம்மகிட்ட என்னமோ ஒன்று இருக்குது, என்ன இருக்குன்னு தெரியல, ஆனால் தேவனுக்கு தெரியும். அதை மெருகூட்டணும்னு அவர் விரும்புகிறார், அதை வணையணும்னு விரும்புகிறார். அவர் அந்த ஏற்ற காலத்தில் பிதாவாகிய தேவனுக்கு முன்னதாக ஆக அதை கொண்டு போய் நிறுத்தணும். முதலாம் உயிர்த்தெழுதலிலே மகிமையின் மாற்றத்தின் மூலம் ஆக அது குற்றமற்றதாக ஒப்புவிக்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் தேவன் இன்னும் இன்னும் நமக்கு அந்த வாய்ப்பை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு கொடுத்து கொண்டே இருக்கிறான். அப்ப நம்ம இடத்துல வெறுக்க முடியாத ஏதோ ஒன்று நம்மகிட்ட இருக்குது அன்பானவர்களே, அதனாலதான் அந்த அழைப்புக்குள்ள நம்மளால இதுவரைக்கும் நிலை நிற்க முடியுது. ஆனால் வர இருக்கிறதான இவ்வளவு பரீட்சைகளிலும் யார் நிலை நிற்பா அப்படின்னா, ஏற்றகால தற்கால இந்த சத்தியத்தின் மீது தன்னை நிலைப்படுத்தி கொண்டவர்கள் மட்டுமே. அப்படி இருக்க இக்காலத்தில் இருக்கிற அர்ப்பணிக்கப்பட்டவர்களுடையதான முறையான மனப்பாங்கு என்ன இருக்கணும் அப்படின்றதுக்கு சின்ன கிங்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க. அதை நாம் சொல்லி நம்ம வார்த்தைகளை நிறைவு செய்கிறோம். முதல் பாயிண்ட் சொல்றாங்க, தேவனுடையதான பிள்ளைகள் முதலாவது ஒவ்வொருவரும் தன்னைத்தானே எழுச்சி கொள்ள செய்யுங்கள் என்று சொல்றாரு. அப்படின்னா என்ன? இந்த காலத்துக்கு ஏற்ற விழிப்புக்குள்ள வந்துருங்க, சகோதரர்களையும் விசுவாசத்திலே உற்சாகப்படுத்துங்க என்று என்ன செய்யறாருன்னு சொல்றாரு. அப்படின்னா அன்பானவர்களே, நம்ம சோர்ந்து போய் உறங்கி கொண்டிருக்க கூடியதான காலத்துல இல்ல, ஆக கன்னிகைகள் விழுத்து எழுந்து மணவாளனோடு கூட கடந்து செல்லக்கூடியதான நாட்களுக்கு வந்தாச்சுன்னா அந்த காலத்துக்கு ஏற்ற விழிப்பு நம்ம இடத்துல காணப்பட வேண்டும் என்று சொல்றாங்க. உடன் இருக்கிற சகோதரர்களையும் உற்சாகப்படுத்துங்க என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இரண்டாவது பாயிண்ட் சொல்றாங்க, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நெருங்கி நீங்க கவனம் கொடுங்க, குறிப்பாய் இந்த பிரசன்ட் தற்கால சத்தியத்துக்கு நெருங்கி நீங்க கவனம் கொடுங்க என்று சொல்லுகிறத பார்க்கணும். மூணாவது பாயிண்ட் சொல்றாங்க, நீதி ஒழுக்கம் தேவசாயலுக்கு ஒப்பானவைகள் எவைகளோ அவைகளை மட்டும் நேசியுங்க என்று சொல்றார். நீதிக்கும் ஒழுங்குக்கும் தேவசாயலுக்கு ஒப்பானது ஏதோ அதை மட்டும் நேசிங்க. பரலோக காரியங்களை தவிர்த்த அனைத்தையும் வெறுத்து ஒதுக்கி விடுங்கள் என்று சொல்றார். பரலோக காரியத்தை தவிர்த்து உள்ள எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கிருங்க. இவ்வுலகத்துல நாம் நமது உரிமைகளை நிலைநாட்டும்படி நிற்கவும் முடியாது, நிற்கவும் கூடாது என்று சொன்னார். எனது உரிமையை நான் நிலைநாட்டுவேன்னு எங்கெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம தெய்வீக சத்தியத்துக்கு கவனம் கொடுக்காதபடிக்கு நமது நோக்கத்தின் மேல் நம்ம கவனம் கொடுத்துட்டு இருப்போம், நிலைநாட்ட முடியாது. நம் கர்த்தர் ஒருவரை மட்டும் பிரியப்படுத்த வேண்டும், அவர் ஒருவருக்கே நாம் ஊழியம் செய்ய வேண்டும். ஏழாவது பாயிண்ட் சொல்றாங்க, ஒவ்வொரு மனுஷ உறவுகளுக்கும் மேலாக அவரையே நாம் நேசிக்க வேண்டும், அவரது சித்தமே நாம் செய்ய வேண்டும். எட்டாவது பாயிண்ட் சொல்றாங்க, சகோதரர்களுக்கு நம்மில் உள்ள சிறந்தது எதுவோ அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்பானவர்களே, ஒன்பதாவது பாயிண்ட் சொல்றாங்க, நம்மை சுற்றிலும் என்ன செய்தாலும் என்ன நடந்தாலும் நம்ம குறுகலான வழியில இயேசுவை நோக்கி விசுவாசத்துடன் பின்பற்றி போய்கொண்டே இருங்க என்று சொல்றாங்க. ஒன்பதாவது பாயிண்ட் சொல்றாங்க அன்புக்குரிய. ஆக நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, அது எப்படி போயிட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை இந்த குறுகலான வழியிலே தொடர்ந்து பின்பற்றுங்கள் என்று. அப்படி பின்பற்றும் போது, உறுதியோடு பின்பற்றும் போது, ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்கும், நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி தற்கால சத்தியத்தில் தன்னை உறுதிப்படுத்தி கொண்டவர்கள் மட்டுமே இக்காலத்தில் அவர்கள் நிலை நிற்க முடியும் என்று நம்முடைய ஏழாம் தூதன் சகோதரா ரசல் அவர்கள் வழியாக சில ரீப்ரின்ஸ்களிலே தொகுக்கப்பட்ட சில வரிகளை நம்ம என்ன செய்தோம் அப்படின்னா ஒரு தொகுப்பாக்கி ஆக வார்த்தைகளாக சகோதர சகோதரிகள் மத்தியிலே நம்ம முன்வைக்கிறோம். கடைசியாக ஒரு கவிதை மட்டும் இருக்கும், திடன் கொண்டு முன்னேறு. சகோதரிகள் வாசிக்க முடிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். லாஸ்ட் ஸ்லைடுல இங்கே எனக்கு டிஸ்பிளே
திடன் கொண்டு முன்னேறு. களைப்பா இருக்கிறதே, சோர்ந்து போனேனே, நல்லது. அதனால் என்ன? சொகுசான வாழ்க்கை, எளிமையாக லகுவாக வாழ வேண்டுமோ? காற்றில் படபடக்கும் ரோஜா இதழ்களை காலை சுற்றிலும் பரப்பி அதன் மீது நடக்க வேண்டுமோ? வா எழும்பி, உன்னை அழைக்கும் போதே வேலை செய்திடு. திடன் கொள், எழும்பி உன் பிரயாணத்தை தொடர்ந்திடு. தனிமையா இருக்கிறேனே, நல்லது. அதனால் என்ன? சிலர் தனிமையாகத்தான் இருந்திட வேண்டும். இது எல்லோருக்கும் கொடுக்கப்படுவதில்லை. பொறுப்பாக உணர்ந்த இருதயம் எழும்பும் விழும் இன்னொரு வாழ்க்கையை அது தன்னுடன் இணைத்து கொள்ளுமே. இருளா இருக்கிறதே, நல்லது. அதனால் என்ன? சூரியன் ஒரு நாளும் மறையக்கூடாது என்று விரும்புகிறாயா? உன்னுடைய வழித்தடத்தை மறந்து விடுவாய் என்று எண்ணுகிறாயா? இன்னும் தைரியம் கொள். கண்டு விசுவாசிக்காதே, காணாமல் விசுவாசி. வாழ்க்கையை நடத்து. உன்னுடைய ஒவ்வொரு அடியும் கவனமாய் சரியாக வழிநடத்தப்படுகிறது என்பதை உணர்ந்திடுவாய். மிகவும் கடினமாக இருக்கிறது, ஆமாம். அதனால் என்ன? கற்பனையான வாழ்க்கை ஒரு கோடை விடுமுறை நாளில் கற்பதற்கு ஏதுமின்றி ஏதும் செய்யாமல் விளையாட மட்டும் முடிந்ததோ? போய் வேலையை தொடர்ந்து செய்திடு. செய் அல்லது செத்து மடி. நீ இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமையாகவே கற்றுக்கொள்.
ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, ஸோ திடன் கொன்று முன்னேறு என்று சொல்லி சொல்றாரு. ஒரு காலத்துல லீவ் இருந்துச்சு, விளையாண்டுட்டு இருந்தோம். அத மாதிரி இப்பயும் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமா? இல்ல லீவ்ல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமா? இல்ல, தேவன் தமது செய்தியை அனுப்பி கொண்டிருக்கிறார். கருத்தாய் கேட்டு அதற்கு செயல்படக்கூடிய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்னு செய்வோங்க, செய்வோம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, செய்ய தேவன் தாமே நமக்கு கிருபை இரக்கம் செய்திருவாராக. பொறுமையோடு கேட்ட அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அடியனுடைய அன்பை வாழ்த்துக்களை மீண்டுமாய் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்டதான வாய்ப்பை அருளிய பரலோக தேவனுக்கு கர்த்தர் மூலமாய் துதிகன மகிமை ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக்கொண்டு சபையோருக்கும் கன்வென்ஷன் கமிட்டியாருக்கும் அடியனுடைய அன்பை தெரிவித்துக் கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.